நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 12 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்திய படகுகள் விடுவிக்கப்படுவதும் நட்ட ஈடு கோருவதும் நியாயமற்றது என்று இலங்கை மீனவர்கள் தரப்பில் கூறப்படும் தகவல்கள்.
அவர்களுடைய படகுகள் இங்கே பறிக்கப்பட்டது, தடுத்து வைக்கப்பட்டது சொல்லப்படுவது, எங்களுடைய கடற்படையோ எங்களுடைய அரசாங்கமோ அத்துமோறி சென்று பிடித்து வரவில்லை. அவர்கள் எல்லை தாண்டி வந்ததுக்காக பிடிக்கப்பட்ட படகுகளை மட்டும்தான் தடுத்து வைத்திருந்தார்கள்.
இலங்கையில் ராணுவம் பல நிலங்களை விடுவித்து மக்களிடம் கையளிக்கும் என்று அறிவித்துள்ள விவரங்கள்.
இலங்கையிலே எந்த பகுதியாவது தேவையில்லாமல் அரசாங்கத்தால் அல்லது இராணுவத்தால் அவர்கள் அபகரித்த காணியை, அவர்கள் கட்டுப்பாட்டில் நடக்காத இடத்தை திருப்பி கொடுப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன்.
தமிழகத்தின் செங்கல் சூளை ஒன்றிலிருந்து 300 அதிகமான கொத்தடிமைகள் மீட்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும், இன்ன பிற இந்திய இலங்கை செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சார்லஸ் பீட்டர்ஸ் மற்றும் சுவாமிநாதன். கிழக்கு யுக்ரைனில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க உதவிய ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல், இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிறிய ஒலிக்கீட்டு தான், அதில் மேலதிகமாகவோ அல்லது அதற்கு குறைவாகவோ சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறியிருக்கிறார். நேற்றிரவு மின்ஸ்நரில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரசல்ஸ் வந்தடைந்த பின் பேசிய ஏங்கலா மெர்க்கல், பேச்சில் இருந்தவை இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். முன்னதாக சனிக்கிழமை நள்ளிரவிலிருந்து கிழக்கு யுக்ரைனில் போர் நிறுத்தம் ஒன்று அமுலுக்கு வரும் என்று பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய அதிபர்கள் அறிவித்திருந்தனர். இரு தரப்புகளுக்கும் தற்போது இருக்கும் கள முன்னரங்குகளுக்கிடையே ஒரு பெரிய இடைவெளி கொண்ட ஆளற்ற பகுதி உருவாக்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு போடப்பட்ட இதே போன்றதொரு போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் தோல்வியடைந்தது என்றும், முக்கிய சச்சரவுகள் தீர்க்கப்பட்டு விட்டனவா என்பது தெளிவாகவில்லை என்றும் மின்ஸ் நகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார்.
மின்ஸ் நகரில் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கிழக்கு யுக்ரைனில் செயல்படும் கிளர்ச்சியாளர்களின் தலைவர்கள் உட்பட பலர் கையெழுத்திட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த ஒப்பந்தம் குறித்து போர்க்களத்தின் இருபுறங்களில் இருக்கும் ஆயுததாரிகள் சந்தேகத்துடனேயே இருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். போரை தான் நிறுத்தப்போவது கிடையாது என்று ரஷ்ய ஆதரவு பெற்ற தளபதி ஒருவர் கூறியிருக்கின்றார். முக்கிய போக்குவரத்து மையமான டெபால்ஸ்டோவில் தொடர்ந்து சண்டைகள் நடந்து வருகின்றன. இந்த நகரின் எதிர்காலம் குறித்து கருத்து வேற்றுமைகள் நிலவுகின்றன. இதனிடையே ரஷ்யாவிலிருந்து அதிக அளவிலான கனரக ஆயுதங்கள் நேற்று இரவு எல்லையை கடந்து வந்திருப்பதாக யுக்ரைனின் ராணுவம் தெரிவித்திருக்கிறது.
எகிப்தில் தடை செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரத்துவ கட்சிக்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஒரு ஆண்டுக்கு மேலான காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 2 அல்ஜசீரா தொலைக்காட்சி செய்தியாளர்களை விடுதலை செய்ய எகிப்திய நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. முகமது ஃபாமி மற்றும் பஹர் முகமது ஆகிய இந்த இருவரது மறுவிசாரணையில் இந்த தீர்ப்பை நீதிபதி அறிவித்தபோது நீதிமன்றத்தில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. அவர்களது முதல் விசாரணையில் இந்த இருவரும் அவர்களின் ஆஸ்திரேலிய சகாவான பீட்டர் கிரைஸ்டுக்கு 10 வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர். எகிப்தில் வழக்கு விசாரணையை சந்திக்கும் வெளிநாட்டு பிரஜைகளை நாடு கடத்த அனுமதிக்கும் புதிய சட்டம் ஒன்றின் கீழ் கடந்த வாரம் பீட்டர் கிரைஸ்ட் விடுதலை செய்யப்பட்டார். இந்த மறுவிசாரணை மீண்டும் இந்த மாதம் பின்னதாக தொடங்கும்.
மத்திய தரைக்கடலை கடந்து வரும் குடியேறிகள் கடலில் மூழ்கி சாங்காமல் தடுக்க தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக ஐரோப்பிய எல்லை அமைப்பு கூறியிருக்கிறது. கடந்த சில தினங்களில் 300 அதிகமானோர் கடலில் மூழ்கி இறந்து போனதாக செய்திகள் வரும் நிலையில் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. கூடுதலான உயிர்காக்கும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் இருந்திருக்காது என்று குடியேறிகளுக்கான சர்வதேச நிறுவனமான IOM தெரிவித்திருக்கிறது. கடலில் மேற்கொள்ளப்படும் ரோந்து மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இத்தாலி நிறுத்தியிருந்தாலும் இதன் காரணமாக குடியேறிகளின் ஆர்வத்தை குறைக்க முடியவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது.
தஞ்சம் கோரிகளின் பிள்ளைகளை தடுப்பு முகாம்களில் தடுத்து வைப்பது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்று ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியுள்ளது. அரசாங்க நிதி உதவியில் இயங்கும் இந்த ஆணைக்குழு நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கை ஒன்றில், தடுப்பு முகாம்களுக்கு அனுப்பப்படும் சிறார்கள் எதிர்கொள்ளும் உளரீதியான மற்றும் பாலியல் ரீதியான துன்பங்களை விவரித்துள்ளது. சிறார்கள் துன்பங்களுக்கு உள்ளாகும் இத்தகைய 11 தடுப்பு முகாம்களில் படகுகளில் வந்தவர்களை அனுப்பி வைக்கும் நாட்டுக்கு வெளியேயான தடுப்பு முகாம்களும் அடங்கும். இதுகுறித்த ஒரு தேசிய விசாரணை நடத்தப்படுவதுடன் அந்த சிறார்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அது பரிந்துரை செய்துள்ளது.
இந்த அறிக்கையில் கூறப்பட்டவற்றை ஆஸ்திரேலிய தலைமை அரச வழக்கறிஞர் ஜார்ஜ் பிராண்டிஸ் மறுத்துள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிலையை வைத்து அதை வழிபட அவரின் ஆதரவாளர்கள் மேற்கொண்டு வந்த முயற்சி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது என்று அரசு எடுத்துள்ள முடிவுக்கு வட இலங்கை மீனவர்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு நீதிமன்றங்களினால் நீண்ட காலமாக தமது படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்காக தமக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்ற இந்திய மீனவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என இலங்கை மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் இருநாட்டு மீனவர்களுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்களில் ஒருவராகிய மன்னரைச் சேர்ந்த ஜஸ்டின் சொய்சா அவர்கள் இந்திய மீனவர்கள் அவ்வாறு நட்டையீடு வழங்கப்பட்டால் இந்திய மீனவர்களினால் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக இந்திய அரசும் நட்டையீடு வழங்க வேண்டி இருக்கும் என்று பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
இது ஒரு வேடிக்கையான கதையாக நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய படகுகள் இங்கே பறிக்கப்பட்டது, தடுத்து வைக்கப்பட்டது சொல்லப்படுவது எங்களுடைய கடற்படையோ எங்களுடைய அரசாங்கமோ அத்துமோடு சென்று பிடித்து வரவில்லை. அவர்கள் எல்லை தாண்டி வந்ததுக்காக பிடிக்கப்பட்ட படகுகளை மட்டும்தான் தடுத்து வைத்திருந்தார்கள். இதே போன்று எமது மக்கள் இந்தியாவுக்கு கடந்த காலங்களில் அகதியாக சென்ற பொழுது நாங்களாக சென்று ஒப்படைத்த படகுகள் கூட எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அதை விட எல்லை தாண்டி அவர்கள் மீன்பிடித்து எங்களுடைய எங்களுடைய வளங்களை அழித்தது மட்டுமின்றி தொகை சொல்ல முடியாத அளவுக்கு எமது மீனவர்கள் மிகவும் பொருள் சேதத்தை, அதாவது கடல் உபகரணங்களை இழந்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் நஷ்டஈடு கேட்க போனால் இந்திய அரசாங்கத்தால் அதை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் நஷ்டஈடு கேட்பது ஒரு வேடிக்கையான விடயமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அதே அவர்களுக்கு நஷ்டஈடு என்பது இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு கொடுப்பதற்கு முற்பட்டால் எங்களுடைய மக்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளாகி நாங்களும் கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள். இதேவேளை இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் இந்திய மீனவர்களின் படகுகள் விடுவிக்கப்படுவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள் தெரிவித்தார். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் இலங்கை அரச படைகளினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு கட்டுப்பாடுகளினாலும் வட இலங்கை மீனவர்கள் கடற்தொழில் ஈடுபட முடியாதவாறு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இலங்கையின் சட்டமா அதிபர் தினக்களத்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட உத்தரவு ஒன்றை அடுத்து தலைமன்னார் மற்றும் காரைநகர் கடற்படை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 34 படகுகளையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் கையளிக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை இலங்கை அரசு இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவித்தாலும் தமது வாழ்வாதாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நட்டையீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் கூறியுள்ளார்கள். இது தொடர்பில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தேவதாஸ் அவர்களிடம் பேசினார் சுவாமிநாதன்.
பழைய அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டிருந்த படகுகள் எல்லாமே 8 காலமாக இலங்கையில் இருந்தது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த படகுகளை இப்ப அவர் வந்து விடுவிக்கிறோம் சொன்னது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. 1/6/2014 இருந்து 87 படகுகள் வந்து இலங்கை பகுதியில சுத்திட்டு இருக்கு. அது வந்து பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அதுல வந்து நிறைய படகுகள் வந்து சேதம் அடைஞ்சதா நாங்க கேள்விப்படுறோம்.
சில தமிழக மீனவ தலைவர்கள் சேதமடைந்த படகுகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்திலே இலங்கை மீனவ அமைப்புகள் காலம் காலமாக தங்களுடைய மீன் வளத்தை இந்திய மீனவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழக மீனவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அதற்காக தங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இருநாட்டு மீனவர்களும் ஒரு கடல் பரப்பிலே மீன் பிடிக்கின்ற பொழுது சில இடர்பாடுகள், தவிர்க்க முடியாத துன்பங்கள் ஏற்படுவது சகசம். அதே நேரத்தில் வரையறுக்க வேண்டும், இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற நேரத்தில் இலங்கை மீனவர்கள் வராமலும், இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற நேரத்தில் இந்திய மீனவர்கள் கடலுக்கு வராமலும் ஒரு வரையறை பண்ணினால்தான் அந்த இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுமே தவிர, இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் எங்களுக்கு சேதம் என்று சொல்வதும், இலங்கை மீனவர்களால் இந்திய மீனவர்களுக்கு சேதம் என்று சொல்வதும் நடைமுறைக்கு சாத்தியமல்ல. ராமேஸ்வரத்தில் இருந்து கச்சதீவு நோக்கி செல்கின்ற பொழுது இந்தியாவினுடைய பகுதி 12 நாட்டிக்கல் மைல் தான் இருக்கிறது. 12 நாட்டிக்கல் மைல்ல வந்து ஒரு குறுகிய வட்டத்துல வந்து யாருமே மீன் பிடிக்க முடியாது. இப்ப இருக்கிறது எல்லாம் விசைப்படைகள், அந்த காலத்துல நாட்டுப்படைகள் இருந்துச்சு. அதே நேரத்துல எங்க அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, இந்த பகுதியிலே மீன் பிடிக்காமல் ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கு செல்வதற்காக படகுகளை வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்குண்டான படகுகளை அரசாங்கமே எங்களுக்கு மானிய முறையில வழங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு 87 படகுல வந்து ஒரு 30 படகு அளவிற்கு ரொம்ப சேதமடைஞ்சு கடலில் மூழ்கிவிட்டது. அந்த படகு உரிமையாளர்கள் வந்து இன்னைக்கு கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து அவங்களுக்கு உண்டான நிவாரணம் வழங்கினாத்தான் மறுபடியும் அவங்க கடல்ல மீன் பிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் கெட்டு துன்ப சூழ்நிலையில் நாடுற சூழ்நிலை ஏற்படும்.
30 படகு உரிமையாளர்கள் குறித்து பேசுகிறீர்கள். இலங்கையினுடைய வடக்கு பகுதி என்பது 30 ஆண்டுகளால் போரால் சீரழிந்த பகுதி. போருக்கு பிறகு கூட மீன் பிடிக்க அவர்களுக்கு பல கடுமையான தடைகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையிலே நீங்கள் பல ஆண்டுகள் அந்த இடத்திலே வளத்தை அனுபவித்தீர்கள். ஏன் தமிழக மீனவர்கள் இப்போது விட்டுக் கொடுக்க கூடாது?
அவர்கள் மீன் பிடிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து வருஷத்துக்கு 365 நாள்ல ஒவ்வொரு வார விடுமுறை எல்லாருக்குமே உண்டு. அப்படி பார்க்கும்போது 52 வார விடுமுறைகள் வந்து அதுவும் இன்னொரு 38 கடல் சேர்த்து அண்ணன் தம்பிகள் வந்து விட்டு கொடுத்து போறவன் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்களும் நிரந்தரமா அந்த பகுதியிலிருந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த வழிவகையை ஏற்படுத்தி வருஷத்துல வந்து ஒரு 90 கடலாவது மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா கடல்முக அவர்கள் வந்து சுதந்திரமாக மீன் பிடித்துக் கொள்ளலாம். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை.
ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என் தேவதாஸ். இலங்கையால் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள படகுகளை செப்பனிட்டு தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆகும் செலவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை நீதிமன்றங்கள் விடுவித்திருக்கும் நிலையில் அவற்றை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான செலவை தாமே ஏற்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடுவிக்கப்படும் படகுகளை பொறுப்பேற்பதற்காக ராமேஸ்வரம் மீன்துறை உதவி இயக்குநர் மற்றும் மீன்துறை ஆய்வாளர் ஆகியோர் படகு உரிமையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அதிகார ஆவணங்களுடன் இலங்கைக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை நீதிமன்றங்களால் விடுவிக்கப்படும் தமிழக மீனவர்களின் 81 மீன்பிடி படகுகளும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து இந்த படகுகளை தமிழகத்திற்கு கொண்டுவர ஏதுவாக சுமார் 150 மீனவர்கள் அடங்கிய மீட்பு குழுக்கள் மீட்பு படகுகளுடன் இந்திய அரசின் அனுமதி பெற்று இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த மீட்புக் குழுக்கள் 81 படகுகளில் ஏற்பட்டிருக்கும் பழுதுகளை நீக்கி இந்திய கடலோர காவல் படையின் உதவியுடன் தமிழகம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த மீட்புக் குழுவிற்கான செலவு 81 மீன்பிடி படகுகளை தமிழகம் கொண்டு வருவதற்கான எரி எண்ணெய், உணவு மற்றும் பழுது நீக்க செலவு ஆகிய அனைத்து செலவினங்களையும் தமிழக அரசே ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தியா இலங்கை இடையிலான பாக் நீரிணையில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கிடையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுமதி கோரி தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலர் சுசித்ரா துறைக்கு தமிழக மீன்வளத்துறை செயலர் விஜயகுமார் எழுதியுள்ள கடிதத்தில், வரும் மார்ச் 5ஆம் தேதியன்று இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையை சென்னையில் நடத்துவதற்கு அனுமதி கோரியுள்ளார். தமிழகத்தின் சார்பில் முதல் 2 பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட 13 பிரதிநிதிகளே தற்போதைய பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்வார்கள் என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரியமாக இருக்கும் மீன்பிடிக்கும் உரிமை, எல்லை தாண்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தக்கூடாது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி சென்னையிலும் மே 12ஆம் தேதி கொழும்பிலும் 2 பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அடுத்த வாரம் இந்தியா செல்ல உள்ள நிலையில் அது தொடர்பிலான உயர்மட்ட கூட்டம் ஒன்றை அவர் இன்று நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்திற்கு வருமாறு வடமாகாண சபையின் முதல்வர் விக்னேஸ்வரன் உட்பட பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மேலதிக விவரங்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும், அதன்போது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து முக்கிய பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பிரச்சினை குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று கூடி இன்று ஆராய்ந்திருக்கின்றன. வருகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஆளுநர்கள், வடமாகாண முதலமைச்சர் மற்றும் வடமாகாண அமைச்சர்கள், முக்கிய உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன என வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, மீனவர் பிரச்சினை குறித்து விரிவாக அங்கு ஆராயப்பட்டதாகவும், பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் முக்கிய ஆலோசனை ஒன்றை தான் முன்வைத்ததாகவும் தெரிவித்தார்.
என்னுடைய தீர்வாக நான் குறிப்பிட்டது இதைத்தான். அதாவது, இரு நாட்டு அரசாங்கங்களும் இழுவை படகுகளை பாக்கு நீரணையிலே பாவிப்பதை தடை செய்ய வேண்டும். இந்திய பக்கமாக இருந்தாலும் இலங்கையின் பக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு இழுவை படகும் பாக்கு நீரணையிலே பாவிக்கப்படக்கூடாது என்று தடை செய்வதும், அவர்கள் அனைவரும் அரேபியன் கடலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் ஆழ்கடல் மீன்பிடி செய்வதற்கு செல்லலாம் என்றும், அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இதை இருதரப்பு கடற்படையினரும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் கூறினேன். திரு ருவான் விஜயவாதன் அவர்கள் அங்கு வந்திருந்தார், அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய ஆளுநர் திரு பலிகக்கார் அவர்கள் நான் கூறியதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது நாங்கள் செய்து பார்க்கலாமே என்றும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். எல்லா கருத்துக்களும் ஜனாதிபதி அவர்களால் கருத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று தயாரித்து அவற்றை முன்வைத்து இந்திய அரசாங்கத்துடன் பேச இருப்பதாக அறிவித்தார்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த உயர்மட்ட குழு கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் தன்னை சந்தித்த ஜனாதிபதியிடம், இலங்கையில் இனப்படுகொலையே இடம்பெற்றது என்று வடமாகாண சபையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது தமிழ் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் என எடுத்து கூறியதாக குறிப்பிட்டார். அத்துடன் அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் வலிகாமம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கரில் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார்.
என்னை பார்த்து பார்த்து சிரித்தால் அவருடைய அர்த்தம் வந்து, நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்ற முறையிலே நான் சொன்னேன், பிரேரணை வந்து எங்களுடைய மக்களினுடைய மனோநிலையை பிரதிபலிக்கும் ஒன்று, ஆனால் நீங்கள் எங்களுக்கு குறிப்பிட்டவாறு 100 நாள் திட்டத்தின்படி ஏதாவது எங்களால் பார்க்கக்கூடிய விதத்திலே நன்மைகளை செய்தால்தானே எங்களுடைய மக்கள் உங்களை நம்ப கூடும் என்று கூறினேன். அவர் உடனே சொன்னால், ஒரு 1000 ஏக்கராவது உடனேயே விடுவிப்பதற்கு சகல நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பலி வடக்கிலே மிக விரைவிலே அதுக்குரிய நடவடிக்கை நடந்து மக்களை அங்கு செல்ல இடம் அளிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை தந்துள்ளார். எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் அவர்களோடு கடற்படை தளபதி பேசிய போதும், மன்னாரிலும் சில இடங்களிலே கடற்படை அந்த இடங்களை விட்டு செல்லும் என்றும், மக்களுக்கு அது திரும்பவும் கையளிக்கப்படும் என்றும் சொன்னார்கள்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். பலாலி உட்பட நாட்டின் பல இடங்களிலிருந்து இலங்கை பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலங்களை விடுவிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இலங்கையின் வடபகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பெரும் அளவிலான நிலங்களை விடுவிக்க அரசு முடிவெடுத்திருப்பதாக அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் இன்று அறிவித்திருக்கிறார். விடுவிக்கப்படும் இடங்கள் மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
அதிவேர் பாதுகாப்பு வலயத்தில் கீழுள்ள காணிகளை யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இராணுவத்தினரால் கட்டுப்பாட்டின் கீழிருந்து 11,639 ஏக்கர் விஸ்தீர்ணமாக காணிகளில் பெருமளவான காணிகள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலி பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை தரைப்படை மற்றும் விமானப்படையின் கட்டுப்பாட்டில் கீழ் 6,152 ஏக்கர் நிலப்பரப்பு இன்று இருக்கின்றது. அந்த ஏக்கரிலே உடனடியாக 1,000 ஏக்கர் காணியை அரசாங்கம் வெளியெடுத்து அதை மக்களுக்கு கொடுப்பதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே 220 ஏக்கரை கொடுத்த ஒரு பகுதியிலே ஒரு உண்மையான ஒரு கிராமத்தை கொண்டு வருவதற்கு தான் உத்தேசித்திருக்கின்றார்கள். அந்த கிராமத்திலே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, கோவில்கள் இருக்கின்றன, பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, மற்றும் ஆஸ்பத்திரி இருக்கின்றது. விளையாட்டுத்துறை மற்ற எல்லா வசதிகளையும் அந்த துறையிலே இருக்கின்றது என்று நான் கூற விரும்புகின்றேன்.
நாட்டின் வடக்கு மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் தேவையில்லாமல் இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் காணிகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், அங்கும் காணிகள் விடுவிக்கப்படும் என்றும் அவர் இன்று அறிவித்திருக்கிறார்.
இந்த 1,000 ஏக்கர் முதல் கட்டமாக 220 ஏக்கரும், அதற்கு பிறகு நாங்கள் அங்கு வலிகாம வடக்கிலும் வலிகாமம் கிழக்கிலும் இருக்கும் மக்களோடு சேர்ந்தும் மற்றும் தமிழ் கட்சிகளோடும் சேர்ந்தும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக அரசாங்கம் மற்ற காணிகளை கொடுப்பதற்காக வெளிவந்திருக்கின்றார்கள். மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் இன்று பானம பிரதேசத்தில் இருக்கும் அந்த பகுதியிலே 25 ஏக்கர் காணியை நாங்கள் இராணுவத்துக்கு கொடுத்தும் விமானப்படைகளுக்கும் கொடுத்தும் மற்றும் ஒரு 475 ஏக்கர் அளவான ஒரு காணியை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க முன்வந்திருக்கின்றோம். கொழும்பு ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையிலும் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள கட்டிடங்களில் அலரி மாளிகையைச் சேர்ந்த குழுவில் உள்ள தற்போது பாதுகாப்பு பிரிவினின் பொறுப்பில் உள்ள கட்டிடங்களையும் விடுவிப்பதற்காக ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதனால் இலங்கையிலே எந்த பகுதியாவது தேவையில்லாமல் அரசாங்கத்தால் அல்லது இராணுவத்தால் அவர்கள் அபகரித்த காணியை அவர்கள் கட்டுப்பாட்டில் நடக்காத இடத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இன்று இந்த வடக்கிலே இருக்கும் மக்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் அந்த தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை
என்றார் இலங்கையின் மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகாரங்களுக்கான அமைச்சர் டி எம் சுவாமிநாதன்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் பொறுமை காக்க வேண்டும் என்று அதன் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வேண்டியுள்ளார். இது தொடர்பிலான தகவல்களை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்ஸ்.
இலங்கை நிலவரம் குறித்து சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் பொறுமை காக்க வேண்டுமென வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற சர்வதேச சமாதானத்திற்கான கார்னகி கூட்டத்தில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், இலங்கை தற்போது எளிதில் சிக்கலாக்கிவிடக்கூடிய மாற்ற பருவத்தில் இருக்கிறது என்றார். மேலும் இலங்கை அரசாங்கமானது நாட்டில் ஜனநாயகம், நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்றவற்றை நிலைநாட்டும் அதேவேளை அனைத்து பிரஜைகளுக்குமான மனித உரிமைகளை மேம்படுத்தி உறுதிப்படுத்தும் பயணத்தில் வெற்றி பெற உறுதிப்பாட்டுடன் இருக்கிறது என்றார் மங்கள சமரவீர. ஆனால் இப்பிரயாணத்தில் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செல்வது முக்கிய செயல்முறையாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இன்னும் சில தீவிரவாதிகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். இவர்கள் வெளிப்படையாக தெரியும் காரணங்களுக்காகவே இப்பிரயாணத்தை தடம் புரள வைக்க நினைக்கிறார்கள் என்றார் மங்கள. அதனால் சர்வதேச சமுதாயம் இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் நிறுவன ரீதியான கட்டியெழுப்புதலுக்கும் இலங்கையர் என்ற அடையாளத்தை மீளப்பெறவும் கால அவகாசத்தை தருமாறு மங்கள சமரவீர கேட்டுக்கொண்டார். மேலும் இலங்கையின் புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து இனப்பிரச்சினையில் எடுத்து வரும் நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட்ட அவர், வடமாகாணத்தில் உள்ள அதிவுயர் பாதுகாப்பு வளையங்களை படிப்படியாக குறைத்து மக்களது நிலங்களை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தையை ஏற்கனவே இலங்கை அரசு ஆரம்பித்துவிட்டது என்றார். வடமாகாணத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கான மீதமுள்ள தடைகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு வடமாகாணத்தில் மக்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் உடனடியாக நீக்கப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்களின் நடவடிக்கைகளில் இராணுவ ஈடுபாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர்ஸ். தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் 300 அதிகமான கொத்தடிமைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல் சூளை ஒன்றில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 333 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 50 மேற்பட்டவர்கள் குழந்தைகள். திருவள்ளூர் மாவட்டம் புதுக்குப்பத்தில் GDM பிரிக் ஒர்க்ஸ் என்ற செங்கல் சூளையில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று நள்ளிரவில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த 333 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் குழந்தைகள் தவிர்த்த மீதமுள்ள 258 பேருக்கும் தலா 1000 ரூபாய் உதவித்தொகையை அளித்து அவர்களது சொந்த ஊருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. இவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் என இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மாவட்ட துணை ஆட்சியர் ராகு ராவிடம் கேட்டபோது,
இப்போ இதை பற்றி எனக்கு நேற்று வந்து தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. இந்த சேம்பர்ல இருந்து ஒருத்தர் பேசுற மாதிரி தான் அவர் சொன்னார். அவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படி சொல்லி சேம்பர் பேர் சொல்லிட்டாரு. அந்த சேம்பர்ல பேர் வந்த உடனே நம்ம இங்க நம்ம ரெக்கார்ட்ஸ் பார்த்து இடம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நானும் தாசில்தார் உள்பட அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இது பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். 300 மேல்பட்ட மக்கள் அங்கே இருந்தீங்க. ஆனா அதுல 258 பேர் தான் அங்க கொத்தடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருந்தார்கள். மீதி 75 மேற்பட்டு குழந்தைகள் அங்கே இருந்தது. அந்த சமீபத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துல தங்க வச்சு அங்கே நம்ம விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஃப் சர்டிபிகேட் கொடுத்து இன்டரிம் ரிலீஃபா ஒரு 1000 கொடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்
என்று தெரிவித்தார் துணை ஆட்சியர் ராகு ராவ். இந்த செங்கல் சூளையின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை விசாரித்து வருகிறது என்றும் துணை ஆட்சியர் ராகு ராவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த தொழிலாளர்கள் அனைவரும் வாரத்திற்கு 150 முதல் 200 ரூபாய் சம்பளத்திற்கு அந்த செங்கல் சூளையில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு முறையான தங்குமிட வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பதோடு அவர்கள் தங்களது வீடுகளுக்கும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக 2013 இதேபோல 200 மேற்பட்ட கொத்தடிமைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட்டனர்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அகதித்தஞ்சம் கோருபவர்கள் தொடர்பில் சில முக்கியமான பரிந்துரைகளை ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வைத்துள்ளது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விவகாரங்களுக்கான பேச்சாளர் பால விக்னேஸ்வரன் அவர்களிடம் கூடுதல் தகவல்களை கேட்டார் சுவாமிநாதன்.
இந்த அறிக்கை நீண்ட காலமாக கட்டாய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போரிடம் கோரி வந்த சிறுவர்கள் ஆஸ்திரேலியாவின் சர்வதேச கடப்பாடுகளுக்கு முரணான விதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களது மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றும் குறிப்பாக இந்த அறிக்கை சொல்கிறது. இந்த அறிக்கை 16 முக்கிய முன்மொழிவுகளை சொல்லியிருக்கிறது. அவற்றில் ஒன்று, உடனடியாகவே இந்த சிறுவர்கள் அல்லது குழந்தைகள் தடுப்பு காவலிருந்து விடப்பட வேண்டும் என்றும் அவர்களது குடும்பங்களுடன் இணைத்து அவர்கள் விடப்பட்டு அவர்களது நலன்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக இந்த அறிக்கை சொல்கிறது. இது தவிர அவர்களது நடாத்தப்பட்ட விதம் குறித்து ராயல் கமிஷன் என்ற அடிப்படையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. போரிடம் கோருவதற்கான விண்ணப்பம் உடனடியாகவே சட்டத்துக்கு உட்பட்டதாக செய்யப்பட வேண்டும் என்றும் நாட்டுக்கு வெளியில் உள்ள தடுப்பு முகாம்களுக்கு இந்த குழந்தைகள் மனித உரிமைகளை மீறப்பட மாட்டாது என்ற உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் அனுப்பக்கூடாது என்றும் இந்த குழந்தைகளுக்கு தனிப்பட்ட பாதுகாவலர்கள் அதாவது நலனுரிமைகளை வைத்து அவர்களது மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் ஆரம்பித்து இவ்வாறு 16 முன்மொழிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
இன்று அளிக்கப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் ஆஸ்திரேலிய அரசுக்கு இருக்கிறதா? ஆஸ்திரேலியாவுடைய அரசியல்வாதிகள் இது குறித்து என்ன கூறுகிறார்கள்? அரசியல் போக்கில் ஏதாவது மாற்றம் வரும் என்று நினைக்கிறீர்களா?
சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரையும் இந்த சர்வதேச அமைப்புகளும் உள்ளூரில் உள்ள மனித உரிமைகள் மற்றும் இவ்வாறான விடயங்களில் கருத்து சொல்லும் அமைப்புகளும் சொல்லுகிற விடயங்களும் முன்மொழிவுகளும் தீர்ப்புகளும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் அதிகம் மறுப்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆயினும் அண்மை காலத்தில் இவ்வாறான பல முன்மொழிவுகளும் தீர்மானங்களும் ஆஸ்திரேலிய அரசாங்கங்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல்வரான பேராசிரியர் கிலியன் ட்ரெக்ஸ் முன்னரும் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை வழங்கியிருந்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு குறித்த அகதி விண்ணப்ப கோரிக்கையாளரை உரிய முறையில் கையாளவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கான நட்டகடை வழங்க வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவித்து வழங்கப்பட்ட தீர்ப்பு மிகவும் பரிகாசத்துக்குள்ளாக்கப்பட்டது. அப்போதைய குடிவரவுக்கான அமைச்சர் தாருவா மொரிசன் அவர்களும் பிரதமர் டோனி அபட் அவர்களும் அப்போதே தனிப்பட பேராசிரியர் ட்ரிக்ஸ் அவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். இப்போதும் அவ்வாறான ஒரு விமர்சனமே வந்திருக்கிறது. பிரதமர் இந்த கருத்து தெரிவித்த போது இது ஒரு தலைப்பட்சமான ஒரு அரசியல் முயற்சி என்றும் மனித உரிமைகள் ஆணையம் இது குறித்து தம்மை பற்றி தாமே அவமானப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது ஒரு மிகவும் இலகுவான கேள்வி. முன்னர் லேபர் அரசாங்கம் இருந்த போது 2000 சிறுவர்கள் உள்ளே இருந்தார்கள். அப்போது இந்த மனித உரிமைகள் ஆணையம் எங்கே போனது? இப்போது 200 குறைந்த சிறுவர்களே இருக்கிறார்கள், என்ன பிரச்சனை என்ற அடிப்படையில் பிரதமர் கௌரவ டோனி அபட் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மனித உரிமைகள் ஆணையத்தின் தீர்மானத்தை அல்லது முன்மொழிவுகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கடப்பாடு இல்லாததால் இந்த முடிவு எந்த விதமான பாதிப்பையும் நேரடியாக ஏற்படுத்தாது என்றே கருதப்படுகிறது.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸை சேர்ந்த பால விக்னேஸ்வரன். நிறைவாக, மும்பையை தளமாக கொண்டு செயல்படும் சமூக ஆர்வலர் தீஸ்டா செட்டல்வாடை கைது செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
மும்பையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான டீஸ்டா செடல்வாட் மற்றும் அவரது கணவரான ஜாவேத் ஆனந்த் ஆகியோர் மீது தொடுக்கப்பட்ட நிதி கையாடல் வழக்கிற்காக அவர்களை கைது செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹச்எல் தத்து தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணையில்தான் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குஜராத் காவல்துறை தரப்பில் இவர்கள் இருவரும் வழக்கு விசாரணைக்கு முறையான ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவர்களையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் இதனால் அவர்களுக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கோரப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் டீஸ்டா செடல்வாட் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை வெள்ளிக்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக இதே வழக்கில் இன்று காலை குஜராத் உயர்நீதிமன்றம் டீஸ்டா செடல்வாட்டுக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் அவர் குஜராத் மாநில காவல்துறையினரால் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அகமதாபாத்தில் மத கலவரத்தால் பாதிக்கப்பட்ட குல்பார்க் சொசைட்டியில் அருங்காட்சியகம் ஒன்றை ஏற்படுத்த பெறப்பட்ட நிதித்தொகையான 1.5 கோடி ரூபாயில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் கூறி டீஸ்டா மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் நலனுக்காக பெறப்பட்ட நிதியை அவர் சுயநலத்தோடு கையாடல் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் 2002 குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற மத கலவரம் தொடர்பான விவகாரங்களில் ஈடுபட்டு வந்த செயற்பாட்டாளர் என்கிற காரணத்தாலும் ஒரு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் தான் இது போன்ற பொய் வழக்குகள் தன் மீது பதியப்படுவதாக செயற்பாட்டாளரான டீஸ்டா செடல்வாட் குற்றம் சாட்டியுள்ளார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.